SBS தமிழ். வணக்கம் பாலா விக்கி அவர்களே.
வணக்கம் ரேணுகா, உங்கள் நேயர்களுக்கு வணக்கம்.
சிட்னியை பொறுத்தவரையில் மீண்டும் ஒரு தண்ணீர் கட்டுப்பாடு அல்லது நீர் கட்டுப்பாடு அமுல்படுத்தப்பட்டிருக்கின்றது. ஏன் இந்த கட்டுப்பாடு அமுலுக்கு வந்திருக்கிறது என்று முதலில் எங்களுக்கு சொல்லுங்கள்.
சரி, இதில் நாங்கள் இரண்டு விடயங்களை பார்க்க வேண்டும். நாங்கள் ஆங்கிலத்தில் டிமாண்ட் சப்ளை என்று சொல்வதை போல, நாங்கள் கொடுக்கத்தக்க அளவு தண்ணீரை விட மக்கள் எதிர்பார்க்கிற அளவின் தண்ணீர் கூடுகிற போது தண்ணீர் மட்டம் குறைகிறது. அந்த அடிப்படையில் எமது அமைச்சர் சொன்னதை போல 1940 பார்க்கும்போது மிக குறைந்த அளவு தண்ணீர் இந்த நீர் குளங்களுக்குள் வந்து கொண்டிருக்கிற நிலைமை இப்போதுதான் இருக்கிறது. அப்போ மொத்தத்தில் மழையின் அளவு குறைவாக இருப்பதாலும் வெப்பநிலை கூடுதலாக இருப்பதாலும் இந்த தண்ணீர் போதிய அளவு இந்த குளங்களுக்கு வந்து இந்த குளமட்டங்களை போதிய அளவில் வைத்திருக்கவில்லை என்பதும், மக்கள் தொடர்ந்து நீரை பயன்படுத்துவதால் இந்த நீர்மட்டம் குறைந்து கொண்டு போவதாலும் இவ்வாறான ஒரு கட்டுப்பாடு ஒன்றை கொண்டு வருகிற தேவை நியூ சவுத் வேல்ஸ் அரசாங்கத்துக்கு வந்திருக்கிறது. இங்கே ஒரு தீர்மானம் இருக்கிறது, மொத்த தண்ணீர் மட்டம் கொள்ளளவின் மொத்த மட்டம் 60% குறைவாக போகிற போது உப்பு ஆற்றல் என்று சொல்லப்படுகிற டீசலினேஷன் ப்ரோசஸ் ஆரம்பிக்கப்பட வேண்டும். அந்த ஏற்கனவே எங்களுக்கு அவ்வாறு நீரை சுத்திகரிக்கும் ஆலை இருக்கிறது, அந்த ஆலை மீண்டும் ஆரம்பிக்கப்பட வேண்டும் என்ற ஒரு நிபந்தனையும், 50% கீழே போனால் உடனடியாகவே நீர் பாவனை கட்டுப்பாடு சம்பந்தமான முதலாவது மட்டத்தை ஆரம்பிக்க வேண்டும் என்ற நிபந்தனையும் இந்த நீர் பரிபாலன துறையில் காணப்படுகிறது. அந்த அடிப்படையில் மொத்தமாக வருகிற நீர் குறைவாகவும் பயன்படுத்துகிற நீர் கூடவாகவும் இருப்பதால் தண்ணீர் மட்டம் 50% நோக்கி போய்க் கொண்டிருக்கையில் நீர் பாவனை கட்டுப்பாடு கொண்டு வரப்பட்டிருக்கிறது.
ஆனால் நீங்கள் குறிப்பிட்ட இந்த மூலங்களை விட வேறு நீர் மூலங்கள் இல்லையே, அதிலிருந்து தண்ணீர் எடுக்க முடியாதா?
நிச்சயமாக, நாங்கள் இப்போது சிட்னி மாநகரத்தை சுற்றிய புற நகரங்கள், இது தவிர ப்ளூ மவுண்டன்ஸ், இலவாரா என்று சொல்லப்படுகிற சிட்னி வாட்டர் தண்ணீரை வழங்குகிற இடங்களை பற்றி தான் பேசிக் கொண்டிருக்கிறோம். வாட்டர் நியூ சவுத் வேல்ஸ் என்று சொல்லப்படுகிற அமைப்பு இந்த குளங்கள் எல்லாவற்றையும் பராமரிக்கிறது. இந்த குளங்களில் இருக்கிற நீரை உத்தியோகபூர்வமாக சிட்னி வாட்டர் என்று சொல்லப்படுகிற நீர் சுத்திகரிப்பு வளங்கள் அமைப்புக்கு விற்கிற போது அந்த அமைப்பு அதை சுத்திகரித்து எல்லா இடங்களுக்கும் தண்ணீரை வழங்கும். ஆனாலும் கடந்த பல ஆண்டுகளாக இவை அவதானிக்கப்பட்டு வந்தபோது, குறிப்பாக இந்த மிலினியம் ட்ரவுட் என்று சொல்வார்கள், 2002-2003 வந்த ஒரு 3-4 இந்த வறட்சி, நாங்கள் இந்த குளங்களை மட்டுமே நம்பியிருந்தால் போதாது என்ற நிலைமையை கொண்டு வந்தது. நீங்கள் முன்னரே சொல்லியிருந்தீர்கள், மீண்டும் நீர் கட்டுப்பாடு கொண்டு வரப்பட்டிருக்கிறது என்று. 2004 இந்த நீர் கட்டுப்பாடு கொண்டு வரப்பட்டு 2009 வரை நீடித்து அந்த கட்டுப்பாடு கொஞ்சம் தளர்த்தப்பட்டது. அதே நேரத்தில் நாங்கள் வேறு நீர் மூலங்களை தேடிக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு நோக்கில் டீசலினேஷன் என்று சொல்லப்படுகிற கடல் நீரிலிருந்து உப்பு அகற்றுதல் மூலமாகவும் நீர் சிட்னிக்கு வழங்கப்படலாம். சிட்னிக்கு மட்டுமல்ல, இந்த ஆலைகள் இப்போது மெல்பர்ன், அட்லைட், பேர்த் போன்ற இடங்களிலும் காணப்படுகின்றன. சிட்னியை பொறுத்தளவில் 60% கீழே இந்த மொத்த நீர்மட்டம் குறைகிற போது இந்த டீசலினேஷன் ப்ரோசஸ் ஆரம்பிக்கப்பட வேண்டும் என்பதுதான் விதி. ஆகவே கடல் நீரிலிருந்து உப்பை அகற்றி நல்ல நீர் எடுக்கிற இந்த திட்டம் ஏற்பாடு இங்கே இருக்கிறது என்பதை சொல்லலாம். இருந்தாலும் டீசலினேஷன் என்று சொல்லப்படுகிற இந்த ப்ரோசஸ் செலவு கூடியது என்பது முதலாவது. இது தவிர நீரிலிருந்து உப்பை அகற்றி எஞ்சிய நீரை திரும்ப கடலுக்கு கொண்டு போய் விடுவதும் அதற்கான சக்தி தேவைகள், அதாவது எனர்ஜி ரெக்வயர்மெண்ட்ஸ், மின்சாரம் மூலமாகத்தான் இவை இயங்குகின்றன. இந்த சூழலியலுக்கான பாதிப்பும் அவற்றில் இருப்பதால் இந்த டீசலினேஷன் மூலம் நீரை எடுப்பது ஒரு உத்தியாக பயன்படுத்தப்பட போதிலும் அதற்கான செலவுகள் அதிகம், மக்களும் அதற்கான கூடிய அளவு பணத்தை செலுத்த வேண்டும். அவ்வகையில் நாங்கள் டீசலினேஷனை ஒரு கடைசி உத்தியாகத்தான் வைத்திருக்கிறோம் என்பதை நாங்கள் சொல்லலாம்.
சரி, இப்போது சொல்லுங்கள், என்ன மாதிரியான தண்ணீர் கட்டுப்பாடு அல்லது நீர் பாவனை கட்டுப்பாடு அமலுக்கு வந்திருக்கிறது?
இங்கே லெவல் 1 என்று சொல்லி லெவல் 4 போகும் வரை கொஞ்சம் கொஞ்சமாக இறுக்கமாகி கொண்டு போகிற கட்டுப்பாடு முறைகள் இருக்கின்றன. இப்போது நாங்கள் இருப்பது லெவல் 1. 50% தண்ணீர் குறைந்தால் இந்த லெவல் 1 போக வேண்டும் என்று நாங்கள் முதலே பார்த்திருந்தோம். தண்ணீர் கிட்டத்தட்ட 53.5% ஜூன் மாதத்தின் ஆரம்பத்தில் இருந்தபோது இந்த கட்டுப்பாடு நடைமுறைக்கு வந்தது. உண்மையாகவே 50% கீழே போனால்தான் இந்த கட்டுப்பாடு வர வேண்டும் என்பதை சொல்லலாம். நாங்கள் பேசிக் கொண்டிருக்கிற போது 52.5% காணப்படுகிறது. ஆகவே 50% போவதற்கு முன்னர் இந்த கட்டுப்பாடு வந்திருப்பதால் அரசாங்கம் சொல்லியிருக்கிறது செப்டம்பர் 1 உத்தியோகபூர்வமாக இது நடைமுறைப்படுத்தப்படும். ஆனாலும் இந்த கட்டுப்பாடு ஏற்கனவே அமலுக்கு வந்திருக்கிறது என்பதை சொல்லியிருக்கிறார்கள். இந்த கட்டுப்பாடை மீறும் தனி பட்டவர்களுக்கு $220 நிறுவனங்களுக்கு $550 அபராதமாக அல்லது தண்டப்பணமாக விதிக்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இவ்வாறான தண்டப்பணங்கள் நான் முதலே சொன்னதை போல September 1st நடைமுறைக்கு வரும். ஆனால் நீங்கள் கேட்ட கேள்வி என்ன விதமான கட்டுப்பாடுகள் காணப்படுகின்றன என்பது, இந்த ஸ்ப்ரிங்க்ளர்ஸ் என்று சொல்லப்படும் நீரை விசிறியடிக்கும் இந்த உபகரணங்கள் வந்து எந்த நேரமும் பயன்படுத்தக்கூடாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஸ்டாண்டர்ட் ஸ்ப்ரிங்க்ளர்ஸ் வந்து பாவிக்க கூடாது என்று சொல்லியிருக்கிறார்கள். மற்றது நாங்கள் இந்த கையில் பிடித்து குழாயின் மூலம் தான் அவ்வாறானால் தண்ணி விட வேண்டும். அந்த குழாய்களை கூட கையில் பிடிக்காமல் நிலத்தில் விட்டுவிட்டு போக முடியாது என்பது இரண்டாவது. வாகனங்களையும் கட்டடங்களையும் இந்த நீர்க்குழாய்களை பயன்படுத்தி நீரை நேரடியாக அடித்து கழுவுவது கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது. அவ்வாறான விடயங்களை செய்பவர்கள் அந்த குழாயின் முனையில் ஒரு பீச்சி அடிக்கும் ஒரு இந்த ட்ரிகர் என்று சொல்லப்படுகிற இந்த கையினால் அமுக்கி நிறுத்தப்படத்தக்க அல்ல ஆரம்பிக்கப்படத்தக்க கருவிகளை பொருத்திய வகையில் தான் இந்த விடயங்களை செய்ய வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நான்காவது, இந்த வன்தரை என்று சொல்லப்படுகிற நடைபாதைகள், வாகனம் தரிக்கும் இடங்கள் மற்றும் கான்கிரீட் அல்லது பிச்சுவன் மூலம் சமப்படுத்தப்பட்டிருக்கும் தரைகளில் இந்த குழாய்களை பயன்படுத்தி சுத்திகரித்தல் தடை செய்யப்பட்டிருக்கிறது என்பதுதான் பொதுவானது. இது தவிர இந்த விடயங்கள் கூட பகல் 10 மணியிலிருந்து பிற்பகல் 4 மணி வரை செய்யப்படக்கூடாது என்பதையும் அரசாங்கம் சொல்லியிருக்கிறது. ஆனாலும் சில சந்தர்ப்பங்களில், அதாவது இந்த நீரை பயன்படுத்தியே ஆக வேண்டும் என்று இருக்கிற ஒரு வியாபாரம் அல்லது வர்த்தகம் சார்ந்த நிறுவனங்கள் வேண்டுமானால் விலக்கு பெற்றுக் கொள்ளலாம் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அவ்வகையில் யாராவது இந்த விதிகளை மீறினால் அவர்களுக்கான தண்டப்பணம் September 1st விதிக்கப்படும். இவையெல்லாம் காமன் சென்ஸ் என்று சொல்லப்படுகிற ஒரு பொதுவாகவே நாங்கள் நினைத்துக் கொள்ளத்தக்க விடயங்கள் தான். இருந்தாலும் இவை கட்டமைக்கப்பட்டு இப்போது அறிவிக்கப்பட்டிருக்கின்றன.
சரி, இப்ப கடந்த முறை இந்த தண்ணீர் பாவனை கட்டுப்பாடு வந்தபோது 5 வருடங்கள் நீடித்திருந்தது. இப்போது அமலுக்கு வந்திருக்கின்ற இந்த நீர் கட்டுப்பாடு எவ்வளவு நாட்களுக்கு நீடிக்க கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது?
இது இந்த பிளேயிங் கோட் என்று ஆங்கிலத்தில் சொல்வதை போல ஊகிக்க முடியாது. ஏனென்றால் சென்ற முறை, அதாவது 2000 ஆண்டுக்கு பின்னர் வந்த வறட்சியை தொடர்ந்து 2004 எந்த வீதத்தில் இந்த நீர்மட்டம் குறைந்ததோ அதை விட அதிகமான வேகத்தில் இந்த நீர்மட்டம் குறைந்து கொண்டு போகிறது என்று அமைச்சர் சொல்லியிருக்கிறார். அதற்கான காரணமாகவும் அவர் சொல்லியிருக்கிற விடயம் என்னவென்றால், ஓரளவுக்கு இந்த வெப்பநிலை வளமையான நிலைமையை விட இம்முறை அதிகமாக காணப்படுவதும் மற்றது மழை கொஞ்சமும் இல்லாமல் இருப்பதும் அந்த அடிப்படையில் தண்ணீர் குறைகிற வீதம் கூடிக்கொண்டே போகிறது என்பதை அவர் குறிப்பாக சொல்லியிருக்கிறார். அதே வேளையில் 2004 இந்த நீர் கட்டுப்பாடு வந்த வேளையில் இவ்வாறான டீசலினேஷன் என்று சொல்லப்படுகிற கடல் நீரிலிருந்து உப்பை அகற்றி நீர் வழங்கும் முறைகள் இருக்கவில்லை. ஆகவே இப்போது அந்த வசதி இருப்பதால் ஓரளவு நீர் வேறொரு மூலத்திலிருந்து வந்து கொண்டிருக்கிறது என்பதை நாங்கள் பார்க்கலாம். கிட்டத்தட்ட 1000 மெகாலிட்டர்ஸ் அல்லது 1 மில்லியன் கியூபிக் மீட்டர் தண்ணீர் ஒரு நாளைக்கு சென்னையில் பயன்படுத்தப்படுகிற போது அதன் காற்பகுதி இந்த டீசலினேஷன் பிளான்ட் மூலம் வழங்கப்படலாம் என்ற நிலைமை காணப்படுவதால் தண்ணீர் அதே அளவு பயன்படுத்தப்பட்டாலும் கூட இந்த குளங்கள் துரிதமாக வற்றாது என்ற நிலைமை காணப்படுகிறது. இருப்பினும் இந்த குளங்கள் மீண்டும் தண்ணீர் மட்டத்தில் உயர்ந்து வந்து 50 வீதத்தை தாண்டும் வரையில் இந்த கட்டுப்பாடு எடுக்கப்படாது என்றே இப்போது நம்பப்படுகிறது.
சரி, இப்ப இந்த கட்டுப்பாடு இருக்கிறது இல்லையா, இப்போது அமல்படுத்தப்பட்டிருக்கின்றது, இதை வந்து நீண்ட காலத்துக்கோ அல்லது தொடர்ச்சியாக பேணுவதில் என்ன சிக்கல் இருக்கின்றது? ஏன் அதை நீக்கி பின்னர் மீண்டும் இப்படியான நிலை வருகின்ற போது ஏன் கட்டுப்படுத்த வேண்டும்?
இது சம்பந்தமான உரையாடல்கள் பல மட்டங்களில் முன்னரும் காணப்பட்டன. குறிப்பாக இந்த சூழலியல் சார்ந்த விடயங்களில் கவனம் செலுத்துபவர்கள் மக்களுக்கு ஒரு விடயம் பழகிவிட்டால் அதை தொடர்ந்து செய்வார்கள் என்பதால் அதை நாங்கள் முடிந்த அளவுக்கு பிழையான பழக்கங்களை பழகாமல் பார்க்க வேண்டும் என்ற கருத்தில் தண்ணீர் நிரம்பி வழிந்தாலும் கூட, நாங்கள் இங்கே ஸ்பில்லர் என்று சொல்லப்படுகிற குளம் நிரம்பி வழிந்து ஓடினாலும் கூட தேவையில்லாமல் தண்ணீரை பயன்படுத்தாத ஒரு பழக்கத்தை மக்கள் வைத்திருக்கும் வகையில் இதை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கை பல இடங்களில் எழுந்திருந்தது. ஓட்டர் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் என்று சொல்லப்படுகிற நீர் பயன்பாடு கட்டுப்பாட்டை தளர்த்தி ஓட்டர் வாய்ஸ் ரூல்ஸ் என்று சொல்லப்படுகிற புத்திசாலித்தனமாக நீரை பயன்படுத்துங்கள் என்ற விதிகள் அப்போது அறிமுகப்படுத்தப்பட்டிருந்தன. இந்த விதமான தண்டப்படமோ அல்லது அபராதங்களோ அல்லது குற்றம் என்ற ஒரு நிலைமையோ இல்லாத நிலையில் புத்திசாலித்தனமாக நீரை பயன்படுத்துங்கள், தேவையில்லாத நீரை நேரத்தில் விட வேண்டாம், கையில் வைத்து நீரை நீங்கள் உங்கள் புல் மற்றும் பூமரங்களுக்கு விடுங்கள் போன்ற கட்டுப்பாடுகள் இல்லாத ஒரு விதி காணப்பட்டது. ஆனாலும் மக்களை தேவையில்லாமல் கட்டுப்பாட்டுகள் வைத்திருப்பது என்பது பொதுவாகவே இந்த ஜனநாயக நாடுகளில் நடப்பதில்லை. அந்த அடிப்படையில் போதிய நீர் இருக்கிறது, மக்களை ஏன் சிரமப்படுத்த வேண்டும் என்பது ஒன்று. மற்றது, நீரை பயன்படுத்தவிட்டால் மக்கள் சில வகைகளில் தமது பொருளாதார அபிவிருத்தியை ஏற்படுத்தி கொள்ளலாம் என்ற ஒரு கருத்தை வைத்துக் கொண்டு இந்த வாட்டர் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் நீக்கப்பட்டது. தேவையில்லாமல் ஏன் ஞங்கள் ஒரு விதியை வைத்திருக்க வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த விதி நீக்கப்பட்டது என்பதைத்தான் ஓரளவுக்கு ஒரு காரணமாக சொல்லலாம்.
அதே நேரம் இன்னும் ஒன்று கூறப்படுகின்றது, இந்த தண்ணீர் விலையை கூட்டுவதன் மூலம் இப்படியான வீண் பாவனையை தவிர்க்க முடியும் இல்லையா?
நல்ல கேள்வி. என்னவென்றால், நாங்கள் கட்டுப்படுத்துவதற்காக இரண்டு பல விதமான உத்திகளை நாங்கள் பயன்படுத்தலாம். இவ்வாறான கட்டுப்பாடுகளை விதிப்பது என்பது ஒன்று. அந்த நேரத்தில் அப்ளையன்சஸ் என்று சொல்லப்படுகிற இந்த நீர் குழாய்கள், குளிப்பதற்கு பயன்படுத்துகிற இடங்கள், ஷவர் என்று சொல்லப்படுகிற இந்த நீரை பீச்சி அடிக்கும் இடங்களில் எல்லாம் அமுக்கத்தை குறைப்பதன் மூலம் மக்கள் அதிக அளவு நீரை பயன்படுத்தாமல், நீங்கள் தண்ணீர் போதிய அளவு வந்தால் நீரம் குளிப்பீர்கள், இல்லை என்றால் சரி போதுமென்று போய்விடுவீர்கள் என்ற அடிப்படையில் சில கட்டுப்பாடுகளும் கொண்டுவரப்பட்டன. ஆனாலும் இந்த விலையை கூட்டுவது என்பதில் உள்ள பிரச்சனை என்னவென்றால், வியாபார நிறுவனங்களோ அதிக அளவு நீரை பயன்படுத்துகிற வருமானம் கூடிய குடும்பங்களோ இதனால் பாதிக்கப்பட மாட்டா. ஏனென்றால் அவர் கொஞ்சம் தான் கூட்டலாம், நீங்கள் ரெண்டு மடங்காக எல்லாம் விலையை கூட்ட முடியாது. மற்றது, அவர்களது இந்த நிதி வரவு செலவு திட்டத்தில் பார்க்கும்போது தண்ணீருக்காக அவர்கள் செலவழிக்கும் தொகை குறைவாகத்தான் இருக்கும். அதை விட அவர்களில் பலருக்கு இது சம்பந்தமான தெளிவும் இருப்பதில்லை. ஆனால் நீரின் விலையை அதிகரித்தால் பாதிக்கப்பட போவது வருமானம் குறைந்த குடும்பங்கள் தான். ஏனென்றால் அவர்கள் தான் நீரில் பெருமளவு தங்கி இருக்கிறார்கள். அவர்களது செலவில் நீருக்கான அந்த செலவு ஒரு பெரிய துண்டாக இருப்பதால் நாங்கள் நீரின் விலையை அதிகரிப்பதன் மூலம் வருமானம் குறைந்த மக்களை பாதிக்க கூடாது என்ற அந்த ஒரு சமூக உணர்வு நீரின் விலையை உயர்த்துவதன் மூலம் இந்த கட்டுப்பாடுகளை கொண்டு வருவதற்கு ஒரு தடையாக இருக்கிறது. ஆனாலும் ஒரு குறிப்பிட்ட அளவு நீருக்கு மேலே பயன்படுத்தினால் அதிக அளவு பணத்தை செலுத்த வேண்டும் என்ற மாதிரியான ஒரு விதியை கொண்டு வரலாம். ஆனால் அவ்வாறான விதிகளை எழுந்த மானமாக கொண்டு வர முடியாது என்பதால் அவை நடைமுறைப்படுத்தப்படவில்லை என்பதே எமது அவதானம்.
சரி, மிக்க நன்றி பாலாவிக்கி அவர்களே. இந்த நீர் பாவனை கட்டுப்பாடு தொடர்பில் தெளிவாக விளக்கினீர்கள். மீண்டும் மற்றொரு சந்தர்ப்பத்தில் சந்திப்போம். நன்றி.
மிக்க நன்றி. வணக்கம்.
SBS தமிழ் Facebook-ஐ லைக் செய்வதுடன் நிகழ்ச்சிகள் பற்றிய கருத்துக்களை நமக்கு அறிய தாருங்கள்.